சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
ஜீதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நான். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் ஜெபங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் ஜெபங்களின் மூலமாக கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார், எல்கைகளை பெரிதாக்கி வருகிறார். தொடர்ந்து ஒலிபரப்பாகும் எல்லா மொழி வானொலி நிகழ்ச்சிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறு ஜெபக்குழுவை அமைத்து ஜெபிக்கலாம். ஜெப குறிப்பை பெற்றுக்கொள்ள எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். இன்று யூதா 9 வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இது வேத புத்தகத்திலே ஒரு சிறந்த வசனமாகும். சாத்தான் ஒரு வீழ்ந்து போன சிருஷ்டியாயிருக்கிறான். மேலும் அவன் தேவனுக்கு பலர் அறிய ஒப்புக்கொள்ளப்பட்ட எதிரியாக இருக்கிறான். இருந்தபோதிலும் மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்தவில்லை. மிகாவேல் சாத்தானுடைய தகுதி நிலையை மதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையின் முற்பிதாக்களிலே ஒருவரான கிளமந்து என்பவர் தள்ளுபடி ஆகமத்திலிருந்து சில காரியங்களை இதை குறித்து மேற்கோளிட்டு காட்டுகிறார். மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி மிகாவேலுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது சாத்தான் அதை எதிர்த்தான். அவன் இந்த உலகத்தின் பொருட்களுக்கும் காரியங்களுக்கும் அதிபதியாக இருந்தபடியினால் சரீரம் தன்னை சார்ந்தது என்று கூறி எதிர்த்தான். இதற்கு மிகாவேலின் ஒரே பதில் என்னவென்றால், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்பதே. மறுரூப மலையிலே மோசே பின்னர் தரிசனமாகுவதையும் சாத்தான் தடுக்க முனைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த லூசிபராகிய சாத்தான் தேவனுடைய படைப்புகளிலே ஒருவன். தேவன் சிருஷ்டித்தவைகளிலே மிகவும் உயர்ந்த படைப்பு இவன்தான். இவனிலே தீமை காணப்பட்டது. தீமை என்று கூறியவுடன் இவன் சில இடங்களுக்கு சென்று திருடினான் என்று நினைக்காதிருங்கள். இவனிலே காணப்பட்ட தீமை என்னவென்றால், இவன் தேவ சித்தத்திற்கு எதிராக தன்னுடைய சித்தத்தை வைத்தான். இவன் பெருமையினாலே தன்னை உயர்த்தினான். தேவனிடத்திலிருந்து சுதந்திரம் பெற விரும்பினான். தேவனை அரியணையிலிருந்து தள்ளிவிட முடியும் என்று எண்ணினான். குறைந்தது அவருடைய உலகத்திலே ஒரு பகுதியிலிருந்தாவது அவரை அகற்றிவிடலாம் என்று எண்ணினான். இந்த உலகத்தை பொறுத்தமட்டில் அவன் இந்த கலகத்தை செய்துவிட தேவன் அனுமதித்தார். தேவன் இதிலே ஒரு புனிதமான உயரிய நோக்கத்தை உடையவராயிருக்கிறார். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சாத்தானானவன் தேவனுடைய உலகத்திலே ஒரு பகுதியையாவது பிடித்து ஆண்டுவிட முடியும் என்று இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறான். குறிப்பாக இந்த பூமியை அவன் விரும்புவான் என்பது உறுதி. இங்கே பிரதான தூதனாகிய மிகாவேல் அவனை தூஷியாமல் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மிகாவேல் சாத்தானை சபிக்கவில்லை. வேறு எந்த அசுத்தமான வார்த்தைகளைக் கொண்டும் அவனை திட்டவில்லை. ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருப்போம் என்றால் அவன் மீது கலக சட்டத்தை வாசித்து அவன் மீது குற்றம் சாட்டியிருப்போம். ஆனால் மிகாவேல் அவ்வாறு செய்யவில்லை. ஏன் தெரியுமா? மிகாவேல் ஒரு பிரதான தூதன். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்ல வேண்டியதே. மாறாக மிகாவேல் அடைமொழியை போட்டு ஒரு நீண்ட ஒரு கோபமான கண்டனமான வார்த்தைகளை சாத்தானுக்கு எதிராக சொல்லவில்லை. பிரதான தூதனால் அவ்வாறு செய்ய முடியும், இருந்தாலும் செய்யவில்லை. ஏன்? மிகாவேல் சாத்தானுடைய தகுதியை மதித்தான். லூசிபர் ஒரு உயர்ந்த படைப்பாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு பாடத்தையே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அநேக விசுவாசிகள் தேவனுக்கு கூட தலைவணங்கி செல்ல கற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவன் சிருஷ்டிகர். அவர் செய்கிற காரியங்களை கேள்வி கேட்க நாம் யார்? நான் இவ்வாறு சொல்வதினால் தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நான் பல வேளைகளிலே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும்படி அவர் அனுமதிக்கிறார் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை அவ்வாறு செய்திருக்கக்கூடும். இருந்தபோதிலும் தேவன் நம்மை உண்டாக்கினவர் என்பதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அவரே நம்முடைய மீட்பர். அவர் நம்மேலே அன்பாயிருக்கிறார். ஆனால் நம்முடைய கர்த்தர் உன்னதமானவர், பரிசுத்தமானவர், உயர்த்தப்பட்டவர். அவர் நீதியும் உண்மையும் உள்ளவர். அவர் ஒருபொழுதும் ஒரு தவறும் இழைத்ததில்லை. அவர் எந்த தப்பும் செய்ததில்லை. அவர் செய்வதெல்லாமே சரியானது. ஆகவே நீங்களும் நானும் அவரை நம்பலாம். நாம் அவ்வாறு செய்கிறோமா? நாம் அவருடைய அதிகாரத்தை மதிக்கின்றோமா? நாம் அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்துகிறோமா? மனிதர்கள் தங்கள் கணக்கை ஒப்புவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லப்போகிறார், நீங்கள் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் உங்களுடைய சொந்த வழிகளிலே ஓடிவிட்டீர்கள். உங்கள் கண்களுக்கு சரியாக தோன்றினதையே நீங்கள் செய்தீர்கள். ஆகவே உங்களுக்கு என்னிடத்திலே பங்கு இல்லை என்று கூறுவார். இதுவே மனிதனை பற்றிய ஒரு ஓவியமாயிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உங்களை பற்றிய ஓவியம் எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்கள்? மிகாவேல் சிறந்த ஒரு பாடமாய் நமக்கு இருக்கிறார். யூதா 10 வசனம் பாருங்கள், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த நிறுவத்தின் மற்றொரு முக்கியமான ஒரு வசனம் இது, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். இது கிரேக்க மொழியிலே தெய்வ நிந்தனையை குறிக்கிறதாயிருக்கிறது. விசுவாச துரோகம் என்பது தெய்வ நிந்தனையாய் இருக்கிறது. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே என்றும் பார்க்கிறோம். தெரியாதவைகள், தெரிந்திருக்கிறவைகள் என்று இரண்டு வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தத்தை அறியாமல் யூதா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியாது. முதலாவதாக தெரியாதவைகளை என்று சொல்லும்பொழுது இது மூளை அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் சொல்கிறது. காணப்படாதவைகளை குறித்த முழு காரியங்களை இது குறிக்கிறது. அறிவு என்பதை ஒரு சோதனை குழாயில் வைத்தோ அல்லது பூத கண்ணாடியின் கீழ் வைத்தோ நாம் சோதித்து அறிய முடியாது. சிலர் அவிதமாகத்தான் நினைக்கிறார்கள். வாழ்க்கையின் சிறந்த காரியங்களை நாம் பூத கண்ணாடியின் கீழே கொண்டு வர இயலாது. அவற்றை சோதனை குழாயிலும் நாம் வைத்து சோதிக்க முடியாது. உதாரணமாக, இசையை நீங்கள் ஒரு சோதனை குழாயிலே ஊற்றவோ பூத கண்ணாடியின் கீழ் வைத்து பார்க்கவோ முடியுமா? இசையானது சப்த வடிவிலே கொண்டு வரப்பட வேண்டும். பின்னர் காது அதை கேட்க வேண்டும். நாம் அதை கண்ணால் காண முடியாது. அது காண இயலாத ஒன்று. அதேபோலத்தான் அன்பும் காணப்படாத ஒன்று. நீங்கள் அன்பை பூத கண்ணாடியின் கீழே வைத்து பார்க்க முடியாது. விசுவாசத்தை பற்றி என்ன? நீங்கள் விசுவாசத்தையும் பூத கண்ணாடியின் கீழே வைக்க முடியாது. அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த வரையிலே வாழ்க்கையின் அநேக சிறந்த காரியங்கள் ஆய்வகத்திலே நிரூபிக்கப்படாத காரியங்களாகவே இருக்கின்றன. இந்த காரியங்களை எல்லாம் அன்பு, விசுவாசம், இசை போன்ற எல்லாவற்றையும் நாம் அனுபவத்தினாலேதான் அறிந்து வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இவற்றை நம்முடைய இருதயத்திலே உண்மையானதாக மாற்றுகிறார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஒரு ஊழியர் இவ்வாறு சொன்னார், நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதில்லை என்று அவர் கூறினார். இவ்வாறு சொல்வதன் மூலம் அவர் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்ள விரும்பினார். அருமையானவர்களே, இவருக்கு அநேக காரியங்கள் தெரியவில்லை. அடுத்ததாக தெரிந்திருக்கிறவைகளை என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த கிரேக்க வார்த்தைக்கு புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். இது ஒரு கைவினையில் உள்ள திறமையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. மேலும் இது தெளிவாக தெரியக்கூடிய பொருட்களை புலன்களால் அறியக்கூடிய, சூழ்நிலைகளில் உணர்வுகளால் அனுபவித்து பார்க்கக்கூடியதை குறிக்கிறது. நாம் இதை சோதனை குழாயிலோ அல்லது பூத கண்ணாடியின் கீழோ கொண்டு வரலாம். இவர்கள் கண்களால் காண்கிறதையும் கைகளால் தொடுகிறதையும் மட்டுமே அறிவார்கள். மற்றவற்றை இல்லை என்று சொல்வார்கள். இவர்கள் காட்டு மிராண்டித்தனமான ஒரு மிருகம் போல இருக்கிறார்கள். ஏனென்றால் மிருகங்கள் மட்டுமே வைக்கோலையும் புல்லையும் அல்லது தானியத்தையும் அல்லது மற்ற மிருகங்கள் உண்ணக்கூடியதையும் அறியும். தங்களுடைய உள் உணர்வினாலே அவர்கள் அறிந்து கொள்வதை இது குறிக்கிறது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். கனடா தேசத்திலே உள்ள வாத்துகள் எல்லாம் கோடை காலத்திலே அந்த தேசத்தில்தான் இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே அவைகள் எல்லாமே புறப்பட்டு போய்விடும். இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, அவை எல்லாமே மிகவும் சுறுசுறுப்பானவைகள், அவற்றிற்கு குளிர்காலம் வரப்போகிறது என்பது முன்னமே தெரிகின்றது. ஆகவே இந்த ஏரியானது பனிக்கட்டியாக மாறப்போகிறது என்பதை அவை அறிந்து வைத்திருக்கின்றன. எனவே அந்த வாத்துகள் கன்னட தேசத்திலிருந்து புறப்பட்டு மத்திய அமெரிக்காவிற்கு சென்று விடுகிறது என்று சொல்கிறார். ஆகவே உண்மையிலே அவை மிகவும் புத்திசாலியானவை என்று கூறுகிறார். இல்லை பிரியமானவர்களே, அவை புத்திசாலியானவை அல்ல. அவை ஒரு பறவையைப் போல இடம்பெயர்கிறது, அவ்வளவுதான். அவை உள் உணர்வினால் அவ்வாறு செய்கின்றன. அவைகள் புரிந்து கொள்ளுதலினாலே அவ்வாறு செய்யவில்லை. அருமையானவர்களே, சோதனை குழாயிலே அல்லது பூத கண்ணாடியிலே வைத்து சோதித்து உறுதி செய்யப்பட்டதை மட்டுமே நம்ப முடியும் என்று சிந்திக்கிற சந்ததியே புத்திசாலித்தனமானது என்று சொல்வது சரியல்ல. அது ஒரு புத்தி இல்லாத சந்ததி. அவர்கள் ஒரு மிருகம் எதை அறியுமோ அந்த அளவிற்கே அறிந்திருப்பார்கள். அந்த மிருகம் புரிந்து கொள்ள முடியாததை இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அறிவிலே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு செல்லவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் கூறுகிற எப்பிஞானோசிஸை அவர்கள் அடையவில்லை. பவுல் சொல்கிறார், வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் அறிய முடியும். இயேசு இவ்வுலகத்தின் இரட்சகர் என்று உங்களால் அறிய முடியும் என்கிறார். விசுவாச துரோகத்திலே காணப்படுகிறவர்கள் உலக பொருட்களை மாத்திரமே அறிவார்கள். ஆனால் தெரிந்து கொள்ள முடிந்ததை எல்லாம் தாங்கள் தெரிந்து கொண்டதாக நம்புவார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களை கரைப்படுத்தி கெடுத்துக் கொள்வார்கள். யூதா தருகிற விசுவாச துரோகத்தை குறித்த ஓவியம் இதுதான் பிரியமானவர்களே. யூதா 11 வசனத்தை பாருங்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். யூதா முதலாவதாக விசுவாச துரோகத்தினை செய்த 3 குழு மக்களை எடுத்துக்காட்டாக தந்தார். முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள், ஆதி மேன்மையை விட்டுவிட்ட தூதர்கள், 3வதாக சோதோம் குமரா பட்டணத்தார்கள். இப்பொழுது 3 தனிப்பட்ட மனிதர்களை பற்றிய விசுவாச துரோகத்தை எடுத்துக்காட்டாக நம் முன் வைக்கிறார். இவர்களுக்கு ஐயோ என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. இந்த வார்த்தையின் உச்சரிப்பு அழுகை போல இருக்கும். வேதனையின் அழுகையை அல்லது கண்டனத்தை இது குறிக்கிறது. இங்கே அழுகையும் கண்டனத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச துரோகிகளை யூதா அடையாளம் காட்டிவிட்டு இப்பொழுது இவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து என்கிறார். காயின் ஒரு பக்தி உள்ளவன்தான், ஆனால் மாம்ச சுபாவத்தில் உள்ளவன். அவன் தேவனை நம்பினான், சமயத்தையும் நம்பினான். அதே வேளையிலே அதை தன் சொந்த சித்தப்படி செய்தான். அவன் தான் ஒரு பாவி என்பதை மறுதளித்தான். இரத்தத்தினால் உண்டான மீட்பை அவன் புறக்கணித்தான். அவன் தன் சொந்த வழிகளிலே தன் சொந்த விருப்பப்படி தேவனிடத்திலே வந்தான். இந்த அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தேவன் வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி அவரை தொழுது கொள்ளாமல் தங்கள் விருப்பப்படி அவரை ஆராதிக்கிறார்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனம் இந்த கதையை சொல்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலேயே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்து போனான், ஆனாலும் அவன் பேசுகிறான். காயின் வழி எவ்வாறு இருக்கிறதென்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற சிறிய ஆட்டுக்குட்டியை கொண்டுவர மறுக்கிற வழியாயிருக்கிறது. அதாவது காயின் தேவனிடத்தில் விசுவாசத்தோட வரவில்லை. மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலிக்காக கொண்டு வர வேண்டும் என்றும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்றும் அதற்குரிய கிரயம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தேவன் கூறிய காரியத்தை காயின் விசுவாசிக்கவில்லை. தன்னுடைய விருப்பப்படி தேவனிடத்திலே வர முடியும் என்று காயின் நினைத்தான். இன்றைய விசுவாச துரோகத்தினை பற்றிய காரியமும் இதுதான் பிரியமானவர்களே. இவர்கள் தங்களை நவீனவாதிகள் என்றும் விடுதலையானவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இது ஏதேன் தோட்டத்தைப் போல மிகவும் பழமையானது. ஏதேன் தோட்டத்தின் வலதுபுறத்திலே வெளியே காயின் நிற்கிறான். அவன் நவீனவாதி, விடுதலையானவன். அவன் பக்தியும் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனுமாயிருந்தான். ஆனால் அதை தேவன் வழியிலே செய்யாமல் தன் வழியிலே செயல்பட்டான். யூதா 11 வசனத்திலே 2வதாக பிலேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி என்று வாசிக்கிறோம். இங்கே நாம் பிலேயாமின் தவறை பார்க்கிறோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 15 வசனத்திலேயும் இது பிலேயாமின் வழி என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 14 வசனத்திலே பிலேயாமின் போதகம் என்று சொல்லப்படுகிறது. 2 பேதுருவிலே நாம் மனிதனுடைய படிப்படியான அழிவை குறித்து பார்க்கிறோம். பிலேயாம் பொருளாசையாகிய விக்கிரகாராதனை உடையவனாய் காணப்பட்டான். அவன் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட பிரசங்கியார். அவன் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வரத்தை கொண்டு பணம் உருவாக்க விரும்பினான். இந்த வரம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பது தெளிவானது. இது அவனுக்கு அழிவு உண்டாக்கியது. ஒருவேளை மனிதர்கள் இந்த பணத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் தேடலாம். அவர்கள் பேரையோ புகழையோ நல்ல மதிப்பையோ சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு இடத்தையோ தகுதியையோ பெற விரைந்து செல்வார்கள் என்றால் அவர்கள் பிலேயாமின் வழியைத்தான் பின்பற்ற முனைகிறார்கள். மற்றும் இதுபோன்று பல வழிகளிலே அவர்கள் செல்லலாம். இது விசுவாச துரோகத்தின் மற்றொரு அடையாளம் என்று யூதா சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியத்தை சற்றே எண்ணி பார்ப்போமா? யார் யாருக்கு மதிப்பு கொடுக்கும்படியாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ, இருக்கிற இடங்களிலே பெற்றோரை மதிக்க வேண்டிய பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பணி செய்கிற இடங்களிலே இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு மேல் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். நம்மை படைத்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு வாழ நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, பிசாசானவன் பெருமையினாலே தன்னை உயர்த்தினபடியினாலே அவன் தாழ்த்தப்பட்டான் என்பதும் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டப்பட்டது. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிற நிலைமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் மூலமாய் கிடைக்கும் கனமும் மகிமையும் அவருக்கே உரியது என்பதை ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலைமையை குறித்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எந்த விதத்திலையும் பெருமை கொள்ளாமல் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். அவரால் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவோம். பிலேயாமின் வழியை குறித்தும் இன்று நாம் சிந்தித்தோம். இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகளுக்கும் ஆசைகளுக்கும் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால் நாமும் பிலேயாமின் வழியிலே செல்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்று நம்முடைய வாஞ்சை என்ன என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது நமது பிரதானமான வாஞ்சையாயிருக்கிறதா? ஆண்டவரின் அன்பை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நமது வாஞ்சையாயிருக்கிறதா? கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நமது வாஞ்சையாயிருக்கிறதா? நமது வாஞ்சை உலக பிரகாரமான வாஞ்சையாயில்லாமல் நித்தியத்தை குறித்த வாஞ்சையாயிருக்கும் பொழுது நித்தமும் கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட உம்முடைய சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யூதா நிருபத்தை கற்றுக்கொள்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். யார் யாருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு தேவையான ஞான இருதயத்தையும் மன தாழ்மையும் தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நிலைமைகளை குறித்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பெருமை கொள்ளாமல் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கர்த்தர்தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆசைகள் இந்த உலகத்தின் ஆசைகளாய் இல்லாமல் எங்கள் ஆசைகள் உன்னதமான ஆசைகளாய் இருக்க எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், உம்முடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16.